வணக்கம். நாம நூற தொட்டுட்டோம். என்னோட யூடியூப் சேனல்ல எனக்கு பிடிச்ச தமிழ் இலக்கிய பாடல்களை தற்கால செய்திகளோட சேர்த்து மொழி சொல்லும் வழி அப்படிங்கிற பேர்ல சின்ன சின்ன கதைகளா நான் சொல்லிக்கிட்டே வரேன். இது 100வது கதை. இன்னைக்கும் ஒரு சிறப்பான கதை வச்சிருக்கேன், கேட்கலாமா? நான் தமிழண்டா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறோம். எங்ககிட்ட திருக்குறள் இருக்கு, சிலப்பதிகாரம் இருக்கு, தொல்காப்பியம் இருக்கு, இதெல்லாம் 2000, 3000, 4000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதுனது அப்படின்னு எல்லாம் பெருமைப்பட்டுக்கிறோம். எப்படி? 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடி காகிதம் இல்லை, அச்சு ஊடகம் இல்லை, எல்லாத்தையும் பண ஓலையில எழுத்தாணி வச்சுதான் எழுதினாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த பண ஓலையெல்லாம் உடைய தொடங்கும். உடனே வேற புது பண ஓலையில யாரோ ஒருத்தர் உட்காந்து எழுத்தாணியை வச்சுதான் எழுதி இந்த இலக்கியங்கள் எல்லாம் வேற வேற பண ஓலைகளுக்கு மாத்திக்கிட்டே வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல நம்ம மேல படையெடுத்தாங்க, அடிமைப்படுத்துனாங்க, நமக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு. இந்த பண ஓலைகள் எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டப்பட்டு ஒவ்வொரு வீடுகள்லையும் கிடந்துச்சு. முக்காவாசி பேருக்கு இதுல என்ன எழுதி இருக்குன்னே படிக்க தெரியல. இது என்னன்னே தெரியல. அடுப்புல வச்சு எரிச்சிட வேண்டியதான்னு முடிவு பண்ணி மக்கள் அதை எரிக்க தொடங்கினாங்க. அந்த நேரத்துலதான் பல தமிழறிஞர்கள் அதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள், யாரும் எரிச்சிடாதீங்கன்னு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த ஓலைகளை எல்லாம் மீட்டெடுத்தாங்க. அப்படி பண்ணவங்களில் முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு கொண்டாடுறோம். அவர் தான் உவே சுவாமிநாத ஐயா. ஒவ்வொரு ஊராக போய், ஒவ்வொரு வீடாக போய் அங்கே அடுப்பெரிக்கிறதுக்காக இருந்த பல பண ஓலைகளை மீட்டு கொண்டு வந்து அச்சில் ஏற்றி இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க உவே சுவாமிநாத ஐயா. அவங்க எழுதின ஒரு கதையை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நம்ம கண்ணகி பிறந்த பூம்புகார் நகரம் எப்படி இருந்துச்சா, வானுலகத்தில் இருக்கிற இந்திரனுடைய வான் நகரமான அமராவதி நகரம் மாதிரி, கீழ் உலகத்தில் இருக்கிற நாகர் நகரம் மாதிரி அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சா, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். நம்ம என்ன வானுலகத்தையா போய் பார்த்தோம், இல்லை கீழ் உலகத்தை போய் பார்த்தோமா? செழிப்பா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூம்புகார் நகரத்துல, அதான் காவிரி பூம்பட்டினத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப சோகமா இருந்தாராம். அவரு சந்தன கட்டை விக்கிற கடை வச்சிருந்தாராம். அவர் ஏன் சோகமா இருந்தாரு அப்படின்னா, அந்த காலத்துல சந்தனக்கட்டையை எதுக்கு வாங்குவாங்க? அரசன் இறந்து போனால் அவனை எரிப்பதற்காக மட்டுமே சந்தனக்கட்டையை வாங்குவாங்களாம். ஆனா அப்போ அரசராக இருந்த கரிகால் வளவன் நல்ல திரகாத்திரமா இருக்கார். நேத்து கூட நகர்வலம் வந்தார், நான் பார்த்தேன். நல்லா தேஜஸோட, நல்ல முகப்பொடிவோட இருக்காரு. இவர் என்னைக்கு செத்து நம்ம என்னைக்கு சந்தனக்கட்டையை விற்கிறது அப்படிங்கிற சோகம்தான் அந்த சந்தனக்கட்டை கடைக்காரருக்கு. இத நகர்வலம் வரும்போது கரிகால் வளவனும் கவனிச்சிருக்காரு. எதுக்கு அவர் மட்டும் சோகமா இருக்காரு அப்படின்னு விசாரிச்சப்ப வந்த அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இதுதான் பிரச்சனை, அவருக்கு சந்தனக்கட்டையே விற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே கரிகால் வளவன் அறிவிச்சிருக்காரு, இப்போ அடுத்த வாரம் எனக்கு பிறந்தநாள் வருது இல்லை, மக்கள் எல்லாரும் எனக்கு ஒரு பரிசு கொண்டு வருவாங்க, இந்த வருஷம் எல்லாரையும் ஒரு சந்தனக்கட்டையை பரிசாக கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. உடனே மக்கள் எல்லாரும் அந்த சந்தனக்கட்டை கடைக்காரர்கிட்ட போய் ஆளுக்கு ஒரு சந்தனக்கட்டையை வாங்கி மன்னருக்கு பரிசாக கொண்டு போனாங்களாம். அவரும் எல்லா கட்டையும் விற்று போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். சிலப்பதிகாரத்தில் வந்த அந்த ரெண்டு வரிக்கு உவே சுவாமிநாத ஐயா எழுதின கதை தான் இது. தமிழ் படித்தவங்களால தான் இப்படியெல்லாம் மாற்றி யோசிக்க முடியும். சாதாரண நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அதை வாழ்க்கைக்கான நம்பிக்கையாக மாற்ற முடியும். இப்படித்தான் சங்கு புலவர்னு ஒரு புலவர் இருந்தாராம். அவருக்கு தமிழ்னா உயிராம். அவர் சொல்கிறாரு, தமிழே உன்னால தான் நான் இந்த உலகத்தில் உயிரோடையே இருக்கேன். தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சு அமிழ்தத்தை எடுத்தாங்கல்ல, அது என்னமோ சாகா மருந்துன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாகா மருந்தான அமிழ்தத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா கூட நான் வேண்டாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஓலைச்சுவடிகளை எல்லாம் சேகரிச்சுட்டு இருந்தப்போ உவே சுவாமிநாத ஐயா கண்ணுல இந்த பாட்டு பட்டிருக்கு. அட, ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு, ஆனா ரெண்டே ரெண்டு வரி தானே இருக்கு அப்படின்னு தேடி தேடி பாக்குறாரு. கடைசி ரெண்டு வரி கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த முதல் ரெண்டு வரி அவர் மனசை விட்டு அகலவே இல்லை. ஐயோ, இதுக்கு எப்படியாவது கடைசி ரெண்டு வரிய நம்ம எழுதிருவோம் அப்படின்னு சொல்லி உவே சுவாமிநாத ஐயாவே மிச்ச ரெண்டு வரியை எழுதுறாரு. தமிழே உன்னாலதான் நான் இந்த உலகத்திலேயே இருக்கேன். தேவர்கள் அமிழ்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா கூட நான் அதை வேண்டான்னு சொல்லிடுவேன். அப்படிப்பட்ட ஒன்ன, உன்னுடைய இலக்கியங்களை, உன்னுடைய ஓலைச்சுவடிகளை நான் சேகரித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். உன்னுடைய கடைக்கண் பார்வையை காட்டி எனக்கு அருள் செய்வாயா அப்படிங்கிற அர்த்தத்தில் கடைசி ரெண்டு வரிய உவே சுவாமிநாத ஐயாவே எழுதிட்டாங்க. இதுதான் பாட்டு, பார்ப்போமா? இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இதுதான் சங்கு புலவர் எழுதினது. திருந்த உதிப்பித்த பண்ணூல் ஒளிர அடியேன் பதிப்பிக்கவே கடைக்கன் பார். இது உஏ சாமிநாத ஐயா எழுதுனது. இப்படி தமிழ் தாயின் அருளோட பல தமிழறிஞர்களும் தமிழ் தாத்தா உஏ சாமிநாத ஐயாவும் சேகரித்து கொடுத்த ஏகப்பட்ட இலக்கியங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதை படித்து இன்னும் எளிமையாக்கி இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இவ்வளோ தூரம் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்த உஏ சாமிநாத ஐயாவுக்கும் மற்ற தமிழறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய காணொலிகளை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மாணவர்களுக்கும் இந்த இலக்கிய கதைகளை சொல்லி சாமிநாத ஐயாவோட பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிற உங்களுக்கும் என்னுடைய நன்றி.